ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: ஞான வாய்மையும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அப்படிப்பட்ட பாடல்களிலே இந்த 70வது திருப்பாடலும் உண்டு. என்ன சொல்றாங்க பாருங்க. உயிர் அறிவு சாந்தன் வண்ணமாய் விளங்குவது, ஓரிட துணரும் உண்மை ஒளி தரும் உபலம் போலும். திருவுருள் ஞானம் உயிருக்கு பெத்த முத்து எல்லாத்தையும் அருளி வளர்ப்பது, தன் நிலையில் மாறுபடாதது. எஞ்சியுள்ள இந்த மாயை கண்மங்கள் இவையெல்லாம் எப்படி, மாயை கண்மங்கள் மூலமா தான் பாசஞானம் விளங்குது. மாயை மாயையும் கண்மம்லாம் எப்படிப்பட்டது, அதைத்தான் இங்க சொல்றாரு. என்னன்னா, மாயை மாமாயை மாயா வரும் இரு வினையின் வாய்மை, ஆய ஆறுயிரின் மேவும் அருளெனில் இருளாய் நிற்கும். அருளெனில் இருளாய் நிற்கும் என்பதுதான் மாபாடித்திர பாடம். மருளெனில் ஆயாறு உயிரின் மேவும் மருளெனில், மருளெனில் இருக்கு, மருளெனில் என்பதுதான் மாபாடிய பாடம். அடுத்தது, மாயை மா மாயை மாயா வரும் இரு வினையின் வாய்மை, ஆய ஆறு உயிரின் மேவும் அருளெனில் ஒளியாய் நிற்கும். முதலில் மருளெனில், மருளெனில் இருளாய் நிற்கும். அடுத்ததுல அருளெனில் ஒளியாய் நிற்கும். கண்மா மாயை மாயேயம், மாயேயத்தை தான் இங்க மாமாயைன்னு சொல்லியிருக்கின்றாங்க. மாமாயைன்னா பொதுவா சுத்த மாயைக்கு தான் மாமாயைன்னு பேர் உண்டு. நம்ம மாமாயைன்னா சுத்த மாயைன்னு நினைப்போம். ஆனா மாயா காரியங்களுக்கும் மாமாயை என்ற பெயர் உண்டு. அந்த அப்படி ஒரு வழக்கம் உள்ளது. ஆகவே இந்த இடத்துல நம்ம பாடத்தை மாற்றக்கூடாது என்று ஆசிரியர்கள் எனக்கு சொல்லியிருக்கின்றனர். சில அறிஞர்கள் மாயேயம்னு இருக்கணும், மாமாயைன்னு வந்துட்டதுன்னு பாடத்தை மாற்றுவது உண்டு. ஐந்து மடங்கள் சொல்லக்கூடிய பொது அதிகார பாடலுக்கும் அப்படிதான். ஐந்து மடங்கள் சொன்ன பொது அதிகார பாடல் இருக்கு இல்லையா, மோகம் மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று, முயங்கி நின்று பாகம் மிக உதவு திரோதாயி ஒன்று, பகர்மாயை ஒன்று, படர் கண்மம் ஒன்று. அஞ்சாவது மாயையை சொல்ல வரார். தேகமுறு கரணமுடு புவனபோக செயலாறும் மாமாயை திரட்சி ஒன்று. அதுல மாயையை திரட்சின்னு மாத்திக்கணும், திருத்திக்கணும் என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனா மாமாயை என்பதும் மாயேயம்னு பொருள் உண்டு என்று நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் அதற்கு சான்றெல்லாம் காட்டி அடியேன்னு சொல்லியிருக்கின்றார்கள், நினைவு இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல மாமாயை என்பதை சுத்தமாயை என்று கொள்ளாமல் மாயா காரியமாகிய மாயேயம், அதாவது தனு கரணம் புவன போகம், இதான மாயேயம், மாயேயம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மாயை மாயேயம் மாயா வரும் இருவினையின் வாய்மைனா கெடாமல், மாயான மாயாமல் கெடாமல் வருகின்ற இருவினை பழங்கள் இவையெல்லாம். ஆய ஆறுயிரின் மேவும் மருளெனில் இருளாய் நிற்கும். அதாவது ஆய ஆறுயிர் என்றால் விளங்கக்கூடிய நிறைந்த உயிர். உயிர் எந்த சார்பில் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப மாயை கண்மங்கள் இருக்கும். அதுதான் விஷயம். உயிரானது ஆணவமலத்தை சார்ந்து அது விளங்குமே ஆனால் இந்த மாயை கண்மங்களும் ஆணவமல மயமாகவே விளங்கும். உயிரானது திருவருளை சார்ந்து விளங்கினால் மாயை கண்மங்களும் திருவருள் மயமாகவே விளங்கும். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த உண்மை மாபாடியம் தருகின்ற விளக்கம் மூலமா தான் நமக்கு புரியப்படுது. மற்றவர்களும் இந்த பாடல் வந்து திரோதன சக்தியின் இயல்பு உருவதாக எழுதி செல்வார்கள். என்ன திரோதன சக்தி பெத்தத்தில் எப்படி இருக்கும், முத்தியில் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் என்று மாபாடி ஆசிரியர் மறுத்து, என்னன்னா உயிர் ஆணவமலத்தை சார்ந்து நிற்குமே ஆனால் மாயை மாயையும் கண்மங்கள் எல்லாம் அந்த ஆணவமல மயமாகவே இருக்கும். உயிரானது திருவருளை சார்ந்து இருக்குமே ஆனால் அந்த மாயை மாயேயம் கண்மங்கள் எல்லாமே திருவருள் மயமாக இருக்கும். உயிரின் சார்பை பொறுத்துதான் இல்லையா. நம்ம பார்க்கின்றோம் உலகத்துல சொல்றாரு, மாயை மாமாயை இரண்டாம் மூன்றாம் அடி, மாயை மாமாயை மாயா வருமிரு வினையின் வாய்மை. முதல் அடியும் மூன்றாம் அடியும் அப்படியே ஒன்றுதான் இல்லையா. ஆய ஆறுயிரின் மேவும் அது வரைக்கும் ஒன்றுதான், அது வரைக்கும் அப்படியே திரும்ப வருது. அதுக்கப்புறம் தான் வேறுபாடு. முதல்ல மருளெனில் இருளாய் நிற்கும்னு வருது, அடுத்தால அருளெனில் உயிராய் நிற்கும். மருளெனில்னா உயிர் சார்ந்திருப்பது மருளாகிய ஆணவமலம் என்றால் இந்த மாயை மாயைய கண்மங்களும் இருளாய் இருக்கும், ஆணவமல மயமா இருக்கும் இல்லையா. அடுத்ததுல அருளெனில் அப்படின்னா உயிர் சார்ந்திருப்பது திருவருளாக இருக்குமே ஆனால் மாயை மாயைய கண்மங்களும் ஒளியாய் நிற்கும், அந்த திருவருள் மயமாக இருக்கும் என்பது. இப்போ எத்தனையோ செய்திகளை படிக்கிறோம், வேண்டாத செய்திகள் தான் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாத நிகழ்வுகள் நிறைய நடப்பதனால அதெல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்கு இல்லையா. அப்பாவும் மகனும் சண்டை போட்டான், அவன் அப்பா பையனை அடிச்சு கொண்டான், பையன் அப்பாவை அடிச்சு கொண்டான் பாப்பா இல்லையா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பாதகம்தான், அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு. நமக்கு என்ன அநியாயம் தான் நடக்குது நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனா விசார சர்மர் அவர் என்ன செயல் செய்தார், விசார சர்மர் இல்லையா பசுக்களை சண்டேசன் ஆயினார், பசுக்களை மேய்த்தார். அப்போது பசுக்கள் பால் சுருவதை கண்டவுடன் இல்லையா அவருடைய அந்த முந்தைய பிறவிகளிலே வலுவாமல் செய்த அந்த சிவபூசையானது அவருடைய அன்பை பெருக செய்து அந்த சிவபூஜை செய்யும் ஆர்வம் அவருக்கு மேலோங்க அதிலே பரவசராகி இந்த பசுக்கள் தாமாக பொழிந்த பாலையும் இவராக கறந்த பாலையும் குடங்குடமாக கொண்டு மணலாலே சிவலிங்கத்தை ஸ்தாபித்து திருக்கோயிலும் ஸ்தாபித்து அபிஷேகம் செய்தார் இல்லையா. அது பசுக்களும் மனமுவந்து இவர் மீது வைத்த அன்பின் காரணமாக சொரிந்த பால் அது. ஆகவே பசுக்களின் உரிமையாளர்களுக்கும் பாலிலே எந்த குறைவும் ஏற்படவில்லை என்பதை பெரிய புராணம் தெளிவாக குறிப்பிடுகின்றது இல்லையா. பிறர் வீட்டு மாட்டில இருந்து பாலை கறந்து ஒரு மாட்டில ஏதோ விளையாடுறான், மணல்ல விட்டு விளையாடுகின்றான் என்று யாரோ ஒரு வழிபோக்கன் சொல்லியதை கேட்டு சபையினரும் அதை தீர விசாரியாமல் அவருடைய தந்தையை கூப்பிட்டு, ஏன்னா இவர் சின்ன பையன் தானே, இவரை கூப்பிட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இவர் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சபையினர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவரின் நிலை இவர்களெல்லாம் கடந்த நிலை, அவர்கள் இவர் ஒரு சின்ன பையன், இவரை கூப்பிட்டு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு பையனை அடைச்சிடுவான்னு கூட சொல்லல, அப்பாவை மட்டும்தான் கூப்பிடுறாங்க. பாரு உன் பையன் ஏதோ பசுக்களை பராமரிச்சனா சரின்னு விட்டது எவ்வளவு தப்பா போச்சு பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, அடுத்த வீட்டு பசுக்கள் இருந்து பாலெல்லாம் கறந்து மணல்ல ஊற்றி வீணாக்கிட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே, இதுவரைக்கும் இது எனக்கு தெரியாது, அதான் உண்மை, இனி நடந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் சொல்லிட்டு தெரியும். அவராவது அப்பாவுக்காவது தெளிவு இருந்ததுன்னா அதுவும் இல்லை, போய் கூப்பிட்டு விசாரிச்சாரா, கேட்கவே இல்லை. என்ன விசாரிச்சானா இவன் உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். ரொம்ப சாதாரணமான பையனா நினைச்சுக்கிட்டார். அங்கிருந்தே அவர் அவருடைய தவறு தொடங்கி விட்டது. என்ன மறுநாள் அவர் பசுக்களை பராமரிப்பதற்காக செல்லும் பொழுது அவர் அறியாதபடிக்கு பின்தொடர்கின்றார். ஒவ்வொன்றும் தவறு, அவரிடம் கேட்காமல் இருந்தது தவறு, அவருக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தது தவறு. இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய தவறுக்கு விதையிடாக அமைகின்றன. பெரிய சிவாபரதமாகிய பெருந்தவரை செய்வதற்கு இல்லையா, சிவனடியார்களை துச்சமாக மதிக்கின்ற மனப்பாங்கு பெரிய சிவாபாரதத்தை செய்யக்கூடிய நிலைக்கு அவரை தள்ளி விட்டுது பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்க விடாம இல்லையா. ஆகையினாலே அங்க போய் ஒரு மரத்தின் மீது ஏறி இருந்து கவனிக்கின்றார் என்ன செய்யறாரு. ஆமா, இவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தபடி மணல்ல தான் ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இல்லையா. அப்ப மாத இவரு என்ன செய்யலாம், இப்படி செய்யாதே அப்படின்னு தடுக்கலாம். நேர குச்சி எடுத்தாரு, அடிக்க ஆரம்பிச்சுட்டார். என்னன்னா அந்த இடத்துல அது தன்முனைப்பினுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஊர்ல எவ்வளவு மரியாதையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்ன சபையில அழைச்சு வந்து இப்படி கேள்வி கட்டிட்டாங்க, உன் பையன் இப்படி பண்றானே, உன்னாலதான எனக்கு இந்த அவமானம் அப்படிங்கிற தன்முனைப்பு அங்க மேலோங்க போய் தான் பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம குச்சி எடுத்து 7 வயசு பையன் கூட பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவருடைய பார்வைக்கு அவர் 7 வயசு பையன் தானே. ஆனா அந்த ஆன்மாவருடைய நிலை பெரிய மகிழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய நிலையும் தாண்டது இல்லையா, அதைத்தான் புரிஞ்சுக்க முடியல. 7 வயசு பையனு கூடவா உனக்கு தெரியல, உனக்கு என்னன்னு கேட்காம இல்லையா, அது செய்யாதேன்னு கூட சொல்லாம எடுத்த உடனே குச்சி எடுத்து அடிமேல அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா என்ன அப்படின்னா, அந்த உணர்வு, அந்த வலி என்ற உணர்வே தெரியாமல் அவர் வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அனைத்தையும் சிவபெருமான் வசம் ஒப்படைத்து விட்டார். அதான் பூஜை, உத்தமமான பூஜை. கருவி கரணங்களை எல்லாம் கொடுத்தவன்பாலே முழுமையாக அர்ப்பணித்து விட்டு தம்மையும் அர்ப்பணித்து விட்டார். எதுவுமே தெரியல, ஆனா கவனம் பூரா பூஜையில இருந்தது. அதுக்கப்புறம் செய்த செயல் மட்டும் தெரிந்ததே அப்படின்னா, அது பூஜையிலிருந்து கவனத்தை திருப்புவது அல்ல, கவனத்தை பூஜையின் மீது வைத்ததுனாலதான் மற்றதெல்லாம் மறந்தது. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமாவது அவர் என்ன செஞ்சிருக்கணும், தான் செயலை நிறுத்தி இருக்கணும், பொறுமையா இருந்து பார்த்திருக்கணும். அதுவும் செய்யாமல் இந்த செயலில் ஈடுபட்டு தானே நான் அடித்த போது கூட என்னை அலட்சியம் செய்கிறாய்னு சொல்லிட்டு அந்த செயலுக்கு இடையூறு செய்கிறேன் பாருன்னு. அதுவும் கையால கூட இல்ல, கையாளுதல்னாலும் அபராதம் தான், அது பெரிய தவறுதான். அபராதம் என்று சொல் குற்றம் என்று பொருள்படும். அதனாலதான் குற்றம், குற்றமற்றவனை நிரபராதி என்கின்றோம், நிரபராதி குற்றமற்றவன். இப்ப அபராதம் என்பது ஒரு ஃபைன் கட்டுறதுக்கு அபராதம் என்ற அளவில் இப்போ பேச்சு வழக்கில் இருக்கு. அபராதம் என்பது குற்றம், கையால தள்ளினாலும் அது குற்றம் தான், அது காலாலே தள்ளினார், அது பூஜைக்கு முட்டுப்பாடு நிகழ்ந்ததை கவனித்தார் இல்லையா. தந்தைன்னு தெரியாம யாரோ ஒருத்தர்னா இல்லை, தந்தை என்று உடனடியாக அறிந்து கொண்டார் என்றே சேக்ரா பெருமான் அருள் செய்திருக்கின்றார். இந்த பெரிய சிவாபரதமாகிய பெருங்குற்றம் புரிந்தமைக்காக தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு குச்சியை எடுக்கின்றார், அது மழுவானது. அவர் தந்தையினுடைய காலை அறிந்து விட்டார். அவர் இரு கால்களும் அறியப்பட்ட நிலையிலே தந்தை வீழ்ந்து இழந்து விடுகின்றார். இதுவும் தந்தையை கொன்ற செயல் தானே இல்லையா. ஆனா இந்த பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு உறுதுமேனு திருமுறைகள் துதிக்கின்றன, 12 திருமுறைகளும் துதிக்கின்றன சந்தேச நாயனார். அதான் சிறப்பு, 1-2 இல்ல, மொத்தம் திருமுறைகள் 12 திருமுறைகளும் துதிக்கின்றன. என்ன அப்படின்னா, அவர் திருவருளின் வசப்பட்டு நிற்கின்றார், திருவருளிடம் தன்னையே ஒப்படைத்து விட்டு திருவருள் மயமா இருக்கின்றார். ஆகவே அவருடைய மாயேயமாகிய அவருடைய அந்த தனுகரணங்கள் எல்லாமே திருவருள் மயமாகவே இருக்கின்றன. அவர் செய்கின்ற செயல் அந்த கண்மமோ அருள்மயமாகவே இருக்கின்றது. ஏன்னா அந்த ஆன்மா அருள்மயமாக விளங்குகிறது. ஆகவே அந்த கண்ம மாயேயங்களும் அருள்மயமா விளங்குது, அது அருட்செயல். ஆனாலும் பாதகமே சோறு பச்சினமா தோணோக்கம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானே சொன்னது. உலகோர் பார்வையில் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியாத சாதாரண மக்கள் பார்வையில் அது பாதகமாக காட்சிப்படும் அல்லவா, அதற்காக பாதகம். நாங்க நல்லதுக்கு வந்து இன்பமும் பாதகத்துக்கு துன்பமும் கொடுப்பதான் இறைவன் இயல்பு. இது பாதகம் போல தோன்றினாலும் இதுக்கு வந்து அவர் வந்து சந்தேச பதமாகிய பெரும்பதத்தை கொடுத்திருக்கார் என்று சொன்னார். இது உண்மையில் பாதகம் அல்ல. ஏன்னா அந்த ஆன்மா அருள் வழி நின்றது, அல்லது குச்சி மழுவா மாறுதா அற்புதம்னா நிகழுமா இல்லையா. ஆகையினாலே அங்கே அந்த ஆன்மாவே திருவருள்மயமா நின்றதுனால அது தந்தையின் தாளை அறிந்த அந்த கண்மமும் அருள்மயமாக விளங்குகிறது. அவருடைய சரீரம் கரணம் எல்லாமே அருள்மயமாக விளங்குகிறது. அதான் ஆய ஆறு உயிரின் மேவும் அருளெனில், உயிரிடத்திலே அருள் மேலோங்கி இருந்ததென்றால் மாயை மாமாயை இருவினையின் வாய்மை எல்லாமே ஒளியாய் நிற்கும், திருவருள் மயமாகவே இருக்கும். உலகத்தில் நடக்கிற பாதகங்கள்லாம் அந்த ஆன்மா அருள்மயமாவா இருக்குது, அது இருள்மயமாக இருந்து கொண்டு தந்தை என்று மறிக்காமல் இல்லையா பாதகங்களை செய்கின்றான். அதனால அந்த செயலும் வெறும் பாதகமாக வெறும் தீவினையாக மட்டுமே இருந்து அது பிற்காலத்தில் பெருந்துன்பங்களுக்கெல்லாம் பெரும் துன்பங்களாக அடைவதற்கு காரணமாகின்றது. ஆகையினாலே ஆன்மா ஆன்மாவிடத்திலே திருவருள் மேலோங்கி இருக்குமேயானால் ஆன்மாவினுடைய சரீரங்கள் கரணங்கள் ஆன்மாவினுடைய செயல்கள் எல்லாமே திருவருள் மயமாக இருக்கும். அதான் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே சித்தியார்ல, தீமைதானும் நன்மையாய் சிறப்பதே பிறப்பிற் செல்லோம் நாமார்க்கும் குடியேறும் திருத்தாண்டகத்தில். உறவாவார் உருத்திர பல்கணத்தினோர்கள் உடுப்பது கீழோடு கோவணத்து கோவணம் அன்றே, செருவாரும் செரமாட்டார் தீமைதானும் நன்மையாய் சிறப்பதே பிறப்பிற் செல்லோம். அப்பர் சுவாமிகள் எவ்வளவு செம்மாப்போடு பாடியிருக்கின்றார்கள், நாங்கள் செய்கின்ற செயல் தீமை போல உலகத்தோருக்கு காணப்பட்டாலும் அது நன்மை சிவபுண்ணியமாகிய நன்மையாய் சிறக்கும் என்று எல்லா அருளாளர்களுக்கும் பொருந்தும்படியாக எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருள்ளார் நாவுக்கரசு பெருமான். ஆகினாலே இது ரொம்ப முக்கியமான பாடல். இது நாயன்மாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த அரிய செயல்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை தரக்கூடிய பாடல். அதனாலதான் நாயன்மார் வரலாறு வச்சு சொன்னேன். ஆகையினாலே ஞான வாய்மை பற்றிய பாடல்கள் இந்த பாடலோடு முடிகின்றது. 68 பாடல், 69-70 திருவருள் ஞான வாய்மையாகிய திருவருடைய திருவருள் ஞானமே மேலான ஞானம். அந்த திருவருள் ஞானம் மட்டும் ஆன்மாவிடத்திலே சேர்ந்து விட்டது என்று சொன்னார். ஆன்மாவினுடைய செயல்கள் எல்லாமே திருவருள் மயமாகும். அதை உலகத்தவர் வேண்டுமானால் நல்வினை தீவினின் பகுத்து நோக்கலாம், ஆனா உண்மையில திருவருள் சார்புடைய ஒரு செயல்கள் எல்லாமே அருள்மயமானவை. அவருடைய சரீரமும் அருள்மயமானது, அவருடைய கருவிகரணங்கள் எல்லாம் சிவகரணங்கள் என்று அற்புதமான கருத்தை இந்த திருவருளிலே பார்த்தோம். இனி அந்த ஞானத்தால் வரக்கூடிய பயன், இதை கூட பயன் என்று சொல்லலாம். இதுல இருந்தே பயன் தொடங்கிட்டு, ஏன்னா இந்த சரீரமே அருள்மயமாகுது ஒரு பெரும் பயன் அல்லவா. இருந்தாலும் அதை தலைப்புகள் கொடுத்து வகுத்து சொல்வது 71 பாடல் அருமையாக சொல்கின்றார். ரசகாரியம் என்று 10 சொல்வார்கள், இங்கு ஆசிரியர் 3 தொகுத்து அருமையாக சொல்கின்றார். திருவருளை ஆன்மா பெற்றதனாலே என்னென்ன பயன்கள் ஆன்மாவுக்கு விளைகின்றன, அதான் பொங்கோலி ஞான வாய்மை சொல்லிட்டு அதன் பயன்னு சொன்னார். அந்த பயன் பொங்கோலி ஞான வாய்மைங்கிறது திருவருள், திருவருளை பெற்றதனால் ஏற்படும் பயன். திருவருள் பயன் என்றே இந்த ஆசிரியர் தனியாக ஒரு நூலே செய்திருக்கின்றார். இங்கே உண்மை அதிகாரத்தில் திருவருளை பெற்றதனால் உள்ள பயனை சில பாடல்களிலே தொகுத்து வழங்குகின்றார். தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசிலா ஆன்ம லாபம் ஆக மூன்றாகும். ஐயா, திருவருளை பெற்றதனால எல்லா பயனும் நமக்குத்தான். அதனால வேற பேர்லயே கூட சொல்லாம, தத்துவ தரிசனம் தத்துவரூபம்னு தத்துவத்தின் மேல வச்சு சொல்றது கூட சொல்லாம, சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவம் மேல வச்சு சொல்றதை கூட சொல்லாம, எல்லாத்தையும் ஆன்மா மேல வச்சே ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கணும். என்னன்னா, எல்லா பயனும் நமக்கு தான் அப்படின்னு தெரியும் போது இந்த நெறியில ஈடுபடணும், நமக்கு முழுமையா ஈடுபாடு வரும் இல்லையா. எல்லா லாபமும் நமக்கு தான். அதனாலதான் அந்த பயன், ஒவ்வொரு பயனை சொல்லும் போது ஆன்மானே அடைமொழி கொடுக்கிறார். ஆன்ம தரிசனம், நம்மள நாமே காண்கின்றோம். எத்தனை பிறவி எடுத்தோம், ஒரு பிறவினையாவது நம்மை நாம அறிந்துடுவோமா? இல்ல, பறவையா பிறந்தா நம்ம பறவைன்னே நினைச்சிட்டு இருக்கோம், மனிதனா பிறந்தா மனிதனே நினைக்கிறோம். ஒரு பிறவினையாவது நம்ம ஆன்மான்னு உணர்ந்ததில்லை. ஆனா சரியக்கிரிய யோகங்களை செய்ததன் பயனாக சிவபெருமானே குருவாக எழுந்துருளி வந்து இந்த தத்துவங்களை எல்லாம் நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கும் போதுதான் நாம நம்மளையே அறிய விடும், ஆன்மான்னு அறியிறோம். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, நாம நீங்க வேண்டிய பாசத்திலிருந்தா முற்றிலுமாக நீங்கி தூய்மை அடைகின்றோம், ஆன்ம சுத்தி. ஆசிலா ஆன்ம லாபம், பெரிய ஒரு பயன். லாபம் என்பது என்ன? பெரும் பயன், பெரும் பயனாகிய லாபத்தை பெறுகின்றோம், ஆன்ம லாபம். ஆக மூன்று ஆகும். திருவருளாலே ஆன்மா பெறக்கூடிய பயன்கள் இந்த மூன்றும் தான். மூன்றுக்கும் விளக்கம். ஆன்ம தரிசனம்னா என்ன? விளக்கம், பாசம் அது அகல ஞானம் பற்றல், பாசச்சார்பு நீங்கி போய்விட ஆன்மா திருவருள் ஞானத்தை பற்றுகிறது. அப்போதுதான் ஆன்மா தன்னை அறியும், அதுதான் ஆன்ம தரிசனம். திருவருளை பற்றி தன்னை அறி, திருவருளை பற்றல்னா திருவருளை பற்றி தன்னை அறிதல், அது ஆன்ம தரிசனம். தான் பணியை நீத்தல், அதாவது நடப்பவையெல்லாம் தன்னுடைய செயல், தன்னிடத்தில் நிகழும் செயல்கள் எல்லாம் தன்னுடைய செயல் என்ற கருத்தை கைவிடுதல். தன்னிடத்தில் நிகழும் செயல் எல்லாம் சிவபெருமானின் செயலே என்ற தெளிவை பெறுதல், அதுதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி, ஆன்மா தூய்மை அடைவது என்பது என்னவென்றால், தன்னிடத்தில் நிகழும் செயல்களை தன்னுடைய செயல் நினைத்தா அங்க மலச்சார்பு இருக்கிறது. தன்னுடைய செயல் என்பது என்ற கருத்தை கைவிடுதல், தன்னிடத்தில் நிகழ்வுகள்லாம் சிவன் செயலே என்று நினைப்பதுதான் ஆன்மாவுக்கு தூய்மையா இல்லையா. அதுதான் தான் பணியை நீத்தல். தான் பணியை நீத்தல்னா எல்லாம் அரண்பணியில் நிற்றல்னு அர்த்தம். தன்னுடைய பணியை நீத்தல்னா என்ன அர்த்தம்? அரண்பணியில் நிற்றல், அதாவது எல்லாம் சிவன் செயலே என்று உணர்தல். அதான் உண்மையும் இல்லையா. தான் பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல், குற்றமற்ற நேயத்திலே அழுந்துதல். இதுகாரும் புத்தி தத்துவத்தில் தான் அழுந்தி அழுந்தி சடப்பொருளை தான் அனுபவிச்சு வந்தது. இப்ப சிவபோகத்தை பெறும் பொருட்டு நேயத்தில் அழுந்துதல். நேயம் என்பது இந்த இடத்துல சிவம் தான். நேயம் என்றால் அறியப்படும் பொருள் என்று அர்த்தம். ஆன்மா தன்னை அறிந்த பிறகு அதுக்கப்புறம் உலகத்தை அறியாது, சிவத்தை தான் அறியும். தன்னை அறியாமல் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தை அறியணும், உலகத்தை அறியணும், அதுக்கு வேட்கை ஓடும். ஏன்னா நாம நம்மளை அறியாமல் மட்டும் இல்லை இல்லையா, நம்ம அறியாமல் மட்டும் இருந்தா பரவாயில்ல. தத்துவங்கள் தம்மையும் அறியாது செலுத்தும் உயிரையும் அறியாதுங்கிறோம். நாம தத்துவங்கள் மாதிரி இருந்துட்டா கூட பரவாயில்ல. சொல்ல போனா அதை விட கொஞ்சம் நாம ஒரு குறைபாட்டோடு தான் இருக்கிறோம். என்னவென்றால், நம்மை அறியாதது மட்டுமல்ல, நாம அல்லாத தத்துவ கூட்டமாகிய உடம்பை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தத்துவங்கள் அப்படி தன்னை வேறொரு பொருள் நினைப்பதில்லை, அவற்றுக்கு அறிவே கிடையாது, அவை தம்மை அறிவதே கிடையாது. அதனால தொந்தரவு இல்லை அதுக்கு. நமக்கு அறிவு இருக்கு இல்லையா, நாம நம்ம அறியாதது மட்டுமில்ல, நம்ம ஆன்மான உள்ளபடி அறியாமல் நாம அல்லாத அந்த தத்துவ கூட்டமாகிய உடம்பை, எந்த உடம்பு தன்னையே அறியாத ஜடப்பொருளோ அந்த உடம்பை நாம் என்று நாம் நினைத்து வருகின்றோம். அந்த உடம்பை நாம் நினைச்சுக்கிறோம் இல்லையா. இப்ப சின்ன விலங்குகள், இப்ப பூனை குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னா, அது முன்னாடி ஏதாவது காலை ஆட்டணும்னா அந்த காலையே அது ஒரு பொருள் நினைச்சுவோம் இல்லையா. அது மேல பாயம் வைக்கவும், அது கொஞ்சம் வளர்ந்த பெருசு பெரிய பொருள் ஆன உடனே தான் முழு ஆளுங்கிறது அதுக்கு தெரியும் இல்லையா. அத மாதிரி அதுக்கு அப்படி ஒரு பிறழ்ச்சியான அறிவு இருப்பது போல நம்முடைய நிலையிலே நமக்கு என்ன பிறழ்ச்சின்னா, எந்த உடம்பு தன்னையே அறியவில்லையோ இல்லையா, தன்னையே அறியாத ஜடமாக இருக்கின்றதோ அந்த உடம்பு தான் நாம் என்று உயிர்களாகி நாம நினைத்துக் கொள்கின்றோம். பிறழ்ச்சியான அறிவிலே இருக்கின்றோம். அப்படி இருக்கும் வரை உலகப் பொருள்களை அறிகின்ற வேட்கை தான் நமக்கு இருக்கும். எப்போ நாம ஆன்மான்னு நினைச்சிட்டோமோ அப்போ நமக்கு உலகப் பொருள்களை அறிவதில எந்த ஈடுபாடும் வராது இல்லையா. அதான் வந்து தவணரீனையே சிலர் வந்து தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கலாம் என்று சொன்னார், அவர்களுக்கு தாம ஆன்மாதான் என்கிற தெளிவு நன்றாக வந்து விட்டது இல்லையா. அப்போ நான் இந்த உடம்போடு இருக்கும் போதே ஒரு நல்ல கதையை அடைவதற்குரிய செயல்கள்ல என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அவர்கள் சின்சியரா என்ன பண்றாங்க, வழிபாட்டில தம்மை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள், சிரத்தையோடு அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள். அதான் காரணம், தன்னை உணர்ந்து விட்டான் என்று சொன்னால் அப்புறம் தலைவனை அறியணும்னு தான் உனக்கு வேட்கை வரும் ஒழிய பிரபஞ்ச வேட்கை வராது. அதனால ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் என்ன என்று சொன்னால் ஆன்ம சுத்தி, எல்லாம் சிவபெருமானை அறிந்து எல்லாம் அவன் செயல் தான் என்று சொல்லி தன் செயல் என்ற கருத்தை கைவிடுதல், தான்படி நீத்தல். அந்த அப்படி தூய்மை அடைந்த ஆன்மாதான் சிவ அனுபவத்தை பெற முடியும். சிவ அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு தூய்மை வேண்டும், அது எல்லாம் சிவன் செயலே என்ற உணர்வு தான் அங்க தூய்மை, தன் செயலால் ஒன்றும் இல்லை என்ற அந்த தூய்மை, அந்த தூய உணர்வு பெற்ற ஆன்மா சிவபோகம் அனுபவிக்கும் தகுதியை பெறுகிறது. அதான் நேயத்து அழுந்தல், குற்றமற்ற அந்த நேயமாகிய சிவபெருமானிடத்திலே அழுந்துதல், புத்தி தத்துவமாகிய சடப்பொருளிலே அழுந்திய நிலையிலிருந்த ஆன்மாவை சரியை கிரிய யோகம்னு இல்லையா படிப்படியா வளர்த்து சிவமாகிய தன்னிடத்தில் அழுந்தும்படி பண்ணுகின்றார் என்று சொன்னால் அப்போ அது எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. சிவபெருமான் எட்டு குணங்களை உடைய பரம்பொருள், அந்த எட்டு குணங்களை உடைய சிவபெரும்பொருளை அழுந்தும் போது ஆன்மாவும் அந்த எட்டு குணங்களை பெறுகிறது. ஏன்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவது அல்லவா. ஆகவே எட்டு பெருங்குணங்களை உடைய ஈசரை ஈசனிடம் அழுந்து சாரும் பொழுது அந்த எட்டு பெருங்குணங்களும் தன்னிடத்தை விளங்கப்பெறுகின்றது. அதனாலதான் தன்னை உத்தரவு போட்டு மன்னர் உத்தரவையெல்லாம் சொல்லி தன்னை அழைத்த வீரர்களை நோக்கி அப்பர் பெருமாள் சொல்கின்றார், ஓ மன்னன் அழைச்சா அவன் நாட்டு மக்கள் தான் பயந்து போய் வரணும், ஆனா தென் திசை காவலன் ஒருத்தர் இருக்கான் யமன், அவன் அழைச்சா யாரா இருந்தாலும் தெரியும் மன்னனா இருந்தாலும் தெரியும் போய் தான் ஆகணும் இல்லையா. அந்த யமனே எனக்கு கட்டளை போட முடியாது, ஏன்னா நான் உன்ன மாதிரி இந்த உலகத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள இருப்பவன் அல்ல, அப்ப எங்க இருக்கிறேன்னு கேட்கிறியா, என் குணங்களிலே இருக்கின்றேன், தன்னுடைய சொரூபத்தை காட்டுகிறான் அந்த இடத்துல அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிங்கிறது யாரு, அவர் சாட்சா சிவபெருமானே என்பதை மறுமாற்ற திருத்தாண்டகத்துல 10வது திருப்பாடல அறியலாம் இல்லையா. சிவபெருமானை நோக்க அந்த வழிபாட்டு நிலையிலே தம்மை எவ்வளவோ தாழ்த்தி கொண்டு அவர் பாடியிருக்கலாம், ஆனால் எல்லாம் அந்த சிவச்சார்பில் இருந்து கொண்டுதான் பாடுறார். சிவத்தை நோக்க தம்மை குறைத்து கூறியிருக்கிற ஒளிய உலகோரை நோக்க அல்ல, உலகோரை நோக்க தம்முடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை மறுமாற்ற திருத்தாண்டகம் 10வது திருப்பாடலே சொல்கின்றார். தெந்திசைக்கோன் தானே வந்து கோவாகி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளும். யமனே முன்னாடி வந்து எனக்கு ஆணையிட்டான் அது ஒரு பொருட்டா மதிக்க மாட்டோம், ஏன்னா என் குணத்து உலோமே, எங்க இருக்கிறோம்னா என் குணங்களிலே இருக்கின்றோம் என்று தம்முடைய சொரூபத்தை காட்டியிருக்கின்றார் பெருமான் இல்லையா. அதுதான் நேயத்து அழுந்தல், அதுதான் ஆன்மாவுக்கு லாபம். சிவபெருமானிடத்திலே அழுந்து இருத்தல் தான் ஆன்மாவுக்கு லாபம். அப்போ மற்றவற்றிலே அழுந்ததெல்லாம் ஆன்மாவுக்கு நட்டம் என்பது பெறப்படுகின்றது இல்லையா. ஆகையினாலே உலக வாழ்க்கை என்று வந்துவிட்டால் மற்றவற்றிலும் அழுந்த வேண்டிய ஒரு நிலைதான். அதை எவ்வளவு தூரம் குறைத்துக் கொள்ள முடியுமோ சிவச்சாரிலே அழுந்துவது. இப்போ நமக்கு சிவபெருமாட்ட நேரடியாக அழுந்த நிலைக்கு நமக்கு இன்னும் நாம் இன்னும் எவ்வளவோ உயர வேண்டியுள்ளது. நம்முடைய ஞானாசிரியர்கள் திருவாக்குகளிலே அழுந்துவதன் மூலமும் இல்லையா, நம்முடைய திருமுறை திருவாக்குகளிலும் சாத்திர திருவாக்குகளிலும் புராண திருவாக்குகளிலும் அழுந்துதல் தான் இப்போது நான் செய்யக்கூடிய நேயத்தை அழுந்துதல். இதில் அழுந்தும் போது நிச்சயமா அந்த சிவத்திடம் நேரடியாக அழுந்தி அப்பர் சுவாமிகள் சொன்னது போல என் குணத்துடோமே என்று விளங்கக்கூடிய பெருநிலை நமக்கு, அந்த பெருநிலைக்கு சுவாமி நம்மளை உயர்த்துவார். ஆகவே இயேசில் நேயத்தை அழுந்தல், இயேசில்னா குற்றமற்ற நேயமாகிய சிவபெருமானத்தை அழுந்தல் எனும் இவற்றை அடங்கும் அன்றே.